அகஸ்தியன் காலத்தில் நடந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி குருநாதர்களே உபதேசிக்கின்றார்கள். என்றால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகஸ்தியனுடைய தாய் தந்தையர் என்று சொல்பவர்கள் பல நஞ்சுகளை வெல்லக்கூடிய மூலிகைகளையும் பல தாவர இனங்களையும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் உடலில் அரைத்து பூசியது கருவில் வளர்ந்த அகஸ்தியன் என்று பின் கூறும் அந்த மெய்ஞானியுடைய உடலிலும் அணுக்களாக விளைகின்றது. அவன் குழந்தையாக பிறந்த பின்பு அந்த தாய் வந்த எத்தகைய நஞ்சினை அவர் வென்றிடும் ஆற்றல் பெற்றார்களோ அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவர்களுக்குள் அவர்கள் வளர்த்து கொண்டார்களோ அவர்கள் தாவரின விழுதுகளை வைத்து அந்த ஆற்றலை பெற்றார்கள். ஆனால் அகஸ்தியனுடைய உடலிலேயே அந்த ஆற்றல் அணுக்களாக விளைந்தது. அவன்தான் தாய் கருவிலை பெற்ற அந்த உணவின் துணை கொண்டு விண்ணினுடைய ஆற்றலையும் அறிகின்றான், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் அறிகின்றான், அண்டத்தினுடைய ஆற்றலையும் அறிகின்றான். இதையெல்லாம் அறிந்தாலும் உயிரோடு ஒன்றி நம் உணர்வுகள் அனைத்தும் ஒளியின் சுடராக மாற்றி அழியாத நிலையாக என்றும் 16 என்று ஒளி சரீரமாக எந்த துருவத்தை அவன் உற்று நோக்கினானோ அதே எல்லையாக அந்த இடத்திலேயே நிலை கொண்டு துருவத்தின் வழியாக நுகர்ந்த உணர்வின் துணை கொண்டு ஒளி கற்றைகளை தன் உயிராத்மாவில ஒளி சுடராக மாற்றி அவன் இன்று 16 வளர்ச்சியில் துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றான், வளர்ந்து கொண்டே இருக்கின்றான் எண்ணில் அடங்காத நிலைகளாக. அவன் காலத்திலே அவன் வெளிப்படுத்திய உணர்வுகளை அவன் அருகிலே இருந்தவர்களும் அந்த அடிப்படையிலே அவனுடைய அகஸ்தியன் உணர்வுகளை பதிவாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக பெற்றவர்களும் தான் அக்காலத்தில் அவனுடன் இணைந்து சென்றவர்கள் தான் சப்தரிஷி மண்டலத்தில் இன்றும் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்ற நிலையில் சப்தரிஷி மண்டலங்களாக எண்ணில் அடங்காத ஒளியான உயிரான மக்களாக வாழ்கின்றார்கள், வளர்கின்றார்கள். அதற்கு பின் தப்பித்தவறி அந்த சப்தரிஷி மண்டலம் பெருகக்கூடிய நிலையிலே குறைந்துவிட்டது, அரிதிலும் அரிதாகிவிட்டது. ஏனென்றால் அரசர்கள் தங்களுடைய சுய நலன்களுக்காக இது ஞானிகளால் கொடுக்கப்பட்ட மெய் உணர்வுகளை தான் உடலை காக்கவும் உடலிலே சுக போகங்களை அனுபவிக்கவும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்கவும் மக்களை அடிமைப்படுத்தவும் கூடுவிட்டு கூடு பாயும் என்ற நிலைகள் ஞானிகள் உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சாகாக்கலையாக மீண்டும் உள்ளர் உடலுக்குள் சென்று இந்த உடலிலே நாம் எப்படி சுகபோகங்களை அனுபவிக்கின்றமோ மீண்டும் மீண்டும் இந்த உடல்களிலே இதை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த அடிப்படையிலே அந்த ஞானிகள் கொடுத்த உணர்வுகள் அனைத்துமே நாடி சாஸ்திரங்களாக மந்திர ஒளிகளாக மாற்றிவிட்டார்கள். அதை வியாசர் அகஸ்தியன் வெளிப்படுத்திய உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவர் வெளிப்படுத்தியும் இதுபோன்ற நிலைகளுக்கே ஆகிவிட்டது. இன்றும் அத்தகைய உணர்வுகளை நமக்கு முன் சுரண்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இதையெல்லாம் தெரியப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்கள் மனிதனுடைய சிந்தனைகள் குறையக்கூடிய காலமாக விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மனிதனுடைய சிந்தனை குறைக்கக்கூடிய நிலைகளாக இருக்கும் இத்தகைய காலகட்டத்தில் எந்த அரச உணர்வு என்று சொல்லுமோ அதுவே சிறுக சிறுக வளைந்து மக்களுக்குள்ளும் பெருகி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொன்னால் மக்கள் தான் அரசாக மாறியுள்ளார்கள். மக்களுக்குள் விளைந்த உணர்வை அரசாக மாறி அரசுக்குள் விளைந்த உணர்வை மக்களாக மாறி இப்படி மற்றவர்களை அடிமைப்படுத்தும் உணர்வுகளை எங்கேயும் எல்லா இடத்திலும் பரவி இதுபோன்ற நிலையில் ஆகிவிட்டது. குருநாதர் இதைத்தான் நினைவுபடுத்தி இதுபோன்று உலகெங்கிலும் மனிதனுடைய உணர்வுகள் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற செயலாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நாம் எடுத்து அது சமப்படுத்தக்கூடிய சக்தியாக வர வேண்டும். அது நாம் அரசையும் குறை கூற வேண்டியதில்லை, மக்களையும் குறை கூற வேண்டியதில்லை. அது சமமான நிலைகள் கொண்டு அரசிலே அமர்பவர்கள் அந்த மகரிஷியின் சக்தி பெற வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அவர்கள் செயல்பட வேண்டும். இந்த உலகம் நலம் பெற வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே மக்களும் இதுபோன்று வெளிப்படுத்தினால் அந்த மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அது எப்படியோ அரசனுக்கும் அந்த உணர்வு கிடைக்கின்றது. பின் அரசனும் அந்த நேசிக்கக்கூடிய உணர்வுகளும் மற்றவர்களை காக்கக்கூடிய உணர்வுகளும் அவன் வளர்த்து கொண்டால் மக்களும் அந்த உயர்ந்த உணர்வை பெறுகின்றார்கள். ஆக மக்களும் அரசும் இந்த அடிப்படையில் அது செயல்பட வேண்டும் என்று குருநாதர் உணர்த்தியதால் நாம் அனைவருமே மா மகரிஷி ஈஸ்வராய உதயம் காட்டிய அருள் வழியில் அந்த மகரிஷியின் அருள்சக்தியை நாம் பெறுவோம், நம் இரத்த நாளங்களில் கலக்க செய்வோம், நம் உடல் முழுவதும் பரவச் செய்வோம், உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அருள் மகரிஷியின் அருள்சக்தியை நமக்குள் பெருக்குவோம். இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் மகரிஷியின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சேமமாக வாழ வேண்டும், மகரிஷியின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும், தீமையான நிலையிலிருந்து விடுபட வேண்டும், அவர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமை உணர்வுடன் வாழ வேண்டும் என்று இதுபோன்று நாம் அந்த உயர்ந்த உணர்வை எல்லோரையும் காக்கக்கூடிய சக்தியாக அந்த காக்கக்கூடிய உணர்வுகளை வளர்த்து அந்த காத்திலும் உணர்வுகளை நாம் பரப்பினோம் என்றால் நாம் யாரை காக்க வேண்டும் என்ற இந்த எண்ணங்கள் உணர்வுகளை வலிமைமிக்கதாக நாம் எடுக்கின்றோமோ அந்த காத்திலும் உணர்வுகள் நம்மையும் காத்திலும் சக்தியாக நம் ஊரையும் நம் வீட்டையும் நம் குழந்தைகளையும் குடும்பங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் காத்திடும் சக்தியாக அரும்பெறும் சக்தியாக இது வளரும். ஆக உண்மையான தவம் என்பது இதுதான். எல்லோரும் அந்த அஞ்ஞானம் பெற வேண்டும், எல்லோரும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லோரும் அருள் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த அடிப்படையில் நாம் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை நாம் கொண்டு செல்லும் என்றால் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய உதயம் காட்டிய அருள்வழியில் நாம் அந்த பிறவிலங்களை அடைவதை மிகவும் எளிதாக அமைகின்றது. ஆகவே குருநாதர் இங்கே ஆசீர்வாதம் எம்மிடம் வாங்க வரும்பொழுது நீங்கள் இந்த அடிப்படையில் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எண்ணி எல்லா மகரிஷிகளையும் எண்ணி மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் எல்லா மகரிஷி நலசக்தியால் உலக மக்கள் நலமாக இருக்க வேண்டும், சேமமாக இருக்க வேண்டும், உலக மக்கள் அனைவரும் நோய் நீக்கி அவள் உடல் நலம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், உலக மக்கள் அனைவரும் எந்தெண்டும் அந்த மகரிஷி நல்வட்டத்திலே அவள் பிறவியில்லா நிலை என்னும் அந்த அழியா ஒளிசீரியம் பெறக்கூடிய அந்த எல்லையாக அவள் அதை வகுத்து கொள்ள வேண்டும். உலக மக்கள் அனைவரும் என்றுமே அந்த மகிழ்ச்சியுடன் இணைந்த நிலைகளிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த அடிப்படையிலே நீங்கள் எம்மிடம் ஆசி பெற வந்தால் நான் கொடுக்கக்கூடிய உணர்வுகளும் நான் ஆசீர்வதிக்கக்கூடிய உணர்வுகளும் உங்களுக்குள் நேர்முகமாக குரு காட்டி வழியில் இது பதிவாகின்றது. இந்த அடிப்படையில் நீங்கள் வரும்பொழுது உங்களை காத்திடும் சக்தியாக நீங்கள் வளர்கின்றீர்கள். நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. உடலை பற்றியோ நோயை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ தொழிலை பற்றியோ அடுத்தவர்கள் இப்படி இருக்கின்றார் என்பது இதை பற்றி என்னாது உலகம் சேமமாக இருக்க வேண்டும், உலக மக்கள் மகிழ்ச்சி அலுவலகத்தில் இணைந்து வாழ வேண்டும், குரு அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அந்த குரு அருள் பேரருளாக இந்த உலகம் முழுவதும் பலர வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சி அலுவலகத்தில் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இந்த அடிப்படையிலே இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை கொண்டு செல்லுங்கள் என்று குரு இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக்குகிறார்.
தனக்கு விஷத்தன்மையான மூலாங்களை பூசி அந்த மனம் தனக்குள் வரும்போது கருவின் சிசிகளை வளைகின்றது. தீமைகள் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று உணர்வை செலுத்தி சூரியனை உற்று நோக்கி அவனின் ஒளிக்கதையின் நிலைகளை பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணவின் தன்மையை அந்த கருவிலே வளரும் சிசுக்களுக்கு அது வளரும், அந்த திசுக்களாக மாறுகின்றது. அதன் வழிகொண்டு அன்னுகந்தைகள் அன்பு சூரியனை வணங்கி வந்தாலும் இதை போல தீமையிலிருந்து விடுபடும் ஒளிக்கதராக இன்று அந்த கடவுளாக வருகிறான் என்ற உணர்வுகளை அது ஊற்றிய உணர்வுகள்தான் அந்த கருவிலே கூறு புண்ணியமாக அமைந்து அவன் மின் உலக ஆற்றலை அறிந்து அந்த நஞ்சினை அடக்கும் ஆற்றலும் இவன் பெறுகின்றான். அப்படி பெற்று வாழ்ந்து வளர்ந்த காலங்களில் அவன் அருகிலே வளர்ந்தவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் வளர்ந்தவர்கள் அனைவரும் இன்று சப்தரிஷ மண்டலங்களாக இருக்கின்றார்கள். அதன் பின் ஒன்று ரெண்டுதான் தப்பித்தவறி போயிருமே தவிர சப்தரிஷி மண்டலம் பெறுகவில்லை. காரணம், இந்த உண்மை உணர்ந்தவன் அவனவன் உடல் சுயநலங்களுக்காக மதங்களாக்கி இனங்களை பிரித்து அரசுகளாக்கி அவன் இட்டிய சட்டத்தை தான் கடவுளாக்கி அதன் வழியில் இன்று வரையில் நடந்ததனால் இந்த உணர்வின் தன்மையை பெறுகவில்லை. வான்மீகியோ அகஸ்தியரோ இதை போன்று வெளிப்பட்ட நிலையில் வியாசகர் போன்ற அகஸ்தியன் வெளியிட்ட நிலையை வியாசகர் தன்னுள் கண்டுணர்ந்தாலும் அது வெளிப்படுத்தினாலும் இது அரசு நீதிகளுக்கே சென்றடைந்தது, மக்களுக்கு இது சேரவில்லை. ஆக அரசன் தனக்குள் அடக்கிக் கொண்ட இந்த உணர்வுகள் மீண்டும் அது நாடி சாஸ்திரங்களாக எழுதப்பட்டு அவன் உயிரை காப்பாற்ற கூடுவிட்டு கூடு பாயும் தன்மையை வைத்தார். அப்படி பாய்ந்தாலும் இன்னொரு உடலுக்குள் சென்று அந்த ஆசை ஊற்றி அதன் வழிகளில் அதாவது தன் சக்தியை இழந்து மீண்டும் தீமை நிலைகளை அழிவும் பாதையில் தான் சென்றான தவிர அவன் எண்ணியதை நிறைவேறவில்லை. ஞானியின் உணர்வை மறுத்து ஆசையின் உணர்வை உடலை இணைத்து அவன் சென்ற பாதைகள் அனைத்தும் இருண்ட நிலை அடைந்து என்றும் கீழ்நிலைக்கு வந்துவிட்டான். அந்த அரசின் காட்டிய நிலைகளை கண்டுணர்ந்த நிலைகளும் இன்று சப்தரிஷ மண்டலத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார். ஆகவே அந்த அருள்சக்தியை நமக்குள் பெற்று தீவினைகளை நமக்கு வளராது, தடுத்தல் வேண்டும், நிறுத்தல் வேண்டும் தான் விநாயகர் சதுர்த்தி. தீவினைகள் நமக்கு வளராது, அருண் ஞானின் உணர்வை நமக்கு வளர்க்க செய்வதுதான் இன்றைய விநாயகர் சதுர்த்தி. ஆகினால் ஏதோ கதையா கேட்டோம், சாமி நல்லா சொன்னார்கள் என்று விட்டுவிட்டு, உங்க உடல்ல எத்தகைய நோய் இருந்தால் அதை மறக்க அருண் ஞானின் உணர்வை உங்களுக்குள் செலுத்துங்கள். ஆக நாம் திறற்படும் தீவைகளையும் வேதனைகளையும் எண்ணி இந்த எண்ணத்தால் வந்த நோய்கள் தான் இது. ஆக இத்தகைய தீவைகளை வென்றவர்கள் மகரிஷிகள். அந்த மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் தியானித்து உங்கள் உடல் உள்ள அணுக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிகள். இந்த நோய்கள் குறைவதை உங்கள் எண்ணத்தால் குறைவதை பார்க்கலாம். நீங்கள் எதை எண்ணுகின்றீர்களோ அந்த உயிர் அது ஜீவணுவாக மாற்றுகின்றது. அதற்கு நீங்கள் எண்ணும் போதெல்லாம் உணவை கூட்டுகின்றது. அந்த அளந்து வளர்ந்து விட்டால் அந்த எண்ணத்தையே கூட்டுகின்றது. அதன் வடிவில் அந்த அன்னக்கள் நல்ல அணுக்களாக விளைகின்றது. ஆகவே இந்த விநாயகர் சதுர்த்தி கேட்டிருந்தோர் அனைவரும் இந்த தீமைகளை நிறுத்திவிட்டு மெய்ஞானி உணர்வை உங்களுக்குள் பெருக்கி, ஆக உங்கள் மூச்சும் பேச்சும் அடுத்து வரும் 96 மேல் வரும் தீமையான உணர்விலிருந்து மக்களை மீட்ட உங்கள் மூச்சும் பேச்சும் உதவ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனது குரு அதைத்தான் சொன்னார். 96 என்று உலக வரம் போகும்போது இந்த 96 இருந்து 2000 பெரும் மனிதனுக்கு மனிதன், மனிதனுக்கு மனிதன் இரக்கமற்று தாக்கும் நிலையும், மனிதன் ஒரு பொருளை கையில வைத்திருந்தால் தட்டி பிரித்து தனக்கென்று எழுத்துச் செல்லும் நிலையில் வரும். ஆக வலுகுண்டவனே வாழ்வான். ஆக நியாயம் கொண்டோர் அனைவரும் அழிவர். ஆக இத்தகைய தீமைகள் வரும் நேரத்தில் அருண் ஞானியின் உணர்வை நமக்குள் பரப்பி இந்த தீமையற்ற உலகை சிருஷ்டிக்க இந்த மனிதனால் தான் முடியும். மனிதன் தன் ஆசையினால் அரசை உருவாக்கினால் அந்த பேராசிய உலக நிலைகள் மக்கள் சாம்ராஜ்யம் என்று வரப்படும் போது அவன் அவன் தனித்தன்மையை கொண்டு என்றும் இன்று அவருடைய ஆசையை நிறைவேற்றதான் உலக நிலைகளிலேயும் இன்றைய நிலைகள் அரசுகளாக மாறுகின்றது. மக்கள் எப்படியோ அரசும் அதுதான். ஆகவே மக்கள் நாம் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்று எண்ணினோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை அரசுக்கு போவதும் நாமேதான். அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வரப்படும் போது ஆக எல்லோரும் பெற வேண்டும் என்ற சம உணர்வின் தன்மையை நாம் எங்கு வளர்க்கின்றோமோ அதன் நிலைகள் கொண்டு அரசும் அவ்வழியே நடக்கும். ஆக இந்திய நிலைகள் உலக ரீதியிலே தீவிரவாதம் என்ற நிலைகளில் அசுர சக்திகள் வளர்ந்து வரும் இவ்வேளையில் மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அருளாற்றல் கொடுத்த இந்த காலத்தில் அதனின் உணர்வின் துணை கொண்டு நாம் எடுக்கும் இந்த தியானத்தால் இந்த தீவிரவாத தன்மைகள் குறைந்து அதை நிறுத்தி மகரிஷியின் அணுசக்தி பெற வேண்டும் என்று நாம் நம் உடலுக்குள் இந்த உணர்வை வளர்த்து நாம் உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்ற தவத்தை நாம் வளர்க்க வேண்டும். சிறுதுளி பெருவெள்ளம் கொண்டு நாம் அனைவரும் இந்த முறைப்படி நாம் செய்தோம் என்றால் தீமை நிலைகிழந்து விடுபட்டு நம்மையும் காக்கலாம், நம்மை சார்ந்தோரும் காக்கலாம், நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள அனைவரும் காக்கலாம், நாம் குடியிருக்கும் நாம் தெரு எந்த தெருவில் இருக்குமோ அந்த தெரு மக்களையும் காக்கலாம். ஆக இதை போன்ற நிலைகளை நாம் மனதில் வைத்து எல்லோரும் காக்கப்பட வேண்டியவர்கள், மகிழ்ச்சி அசைத்து பெற வேண்டியவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து நிலை பெற வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தை நாம் வளர்ப்போம். அதன் வழியில் அந்த மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தை நமக்குள் நினைவை வளர்ப்போம். இந்த உடல் விட்டு அகன்ற என்றும் நிலை கொண்ட மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நிலைப்போம். அதுவே நமது எல்லை என்று வைத்து இந்த தீமைகளை நிறுத்தி அந்த நிலையில் வாழ்ந்த இன்று துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமான நாள் நாம் அதன் வழிகளில் நாம் அனைவரும் தர முடியும் என்ற தன் நம்பிக்கை நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனான உணர்வு ஈசனான உயிருடன் வேண்டி அவனிடம் எண்ணம் வேண்டி எழுப்புகின்றோமோ அதை நமக்கு வளர்த்து நம்மை காத்து அதன் வழியிலே நம்மை காப்பான் நமது உயிர். ஆக நாம் 6வது அறிவின் எண்ணம் கொண்டு நாம் இதை செயல்படுத்துவோம், உலகை காப்போம். உலகில் இருந்த நிலைகளிலிருந்து அருண் ஞான உணர்வை பரப்பி உலக மக்கள் தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் என்று தவம் இருப்போம். அருண் ஞானி உணர்வை நமக்குள் தியானிப்போம். உலகம் சேம உலக மக்கள் அனைவரும் தெளிந்த நிலைகள் பெற நாம் தவம் இருப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஏக்கத்துடன் நாம் ஆசி பெற வாருங்கள். அதே எண்ணத்தில் எண்ணும் போது உங்களை காக்கும் எண்ணும் உங்களுக்குள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்கவும் அந்த ஞானம் உங்களுக்குள் வரும். உங்களை காக்கும் எண்ணம் அது உதயமாகி அந்த உணர்வின் துணை கொண்டு உங்களை காத்திடும் நிலையும் உங்கள் குடும்பத்தில் அந்த உயர்ந்த நிலைகள் பெறும் தகுதியும் ஏற்படுத்தும். அதனாலே இவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்தோம், 3 மணி நேரம் இன்னும் வாங்குறது பிரசாதம் கொடுக்கும்போது என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகப்போகுது. பொறுமையுடன் இருந்து என உலகம் நலம் பெற வேண்டும் என்றும் உலக மக்கள் மகிழ்ச்சி நாள் சக்தி பெற்று அவர்கள் குடும்பம் எல்லாம் நலமா இருக்க வேண்டும் என்று இந்த ஆசையை கேளுங்க. நீங்க அதே நிலை பெறீங்க. அதனால பொறுமையுடன் பொறுத்திருந்து இந்த நிலையில் பெறுங்க. இப்ப கேட்டு வந்தோர் அனைவருமே நீங்க வீட்டுல ராத்திரிக்கெல்லாம் இப்ப நான் முறைப்படுத்தி இந்த தியானத்தை செய்யுங்க. எல்லோரும் நலமா இருக்க வேண்டும் என்று தவத்தை மேற்கொள்ளும். நாமும் நலமா இருப்போம், உலகம் நலமா இருக்கும், இந்த காற்று மண்டலமும் பரிசுத்தமாகும், நம் ஆன்மாவும் பரிசுத்தமாகின்றது, நம் உடலில் ஜீவான்மாவும் பரிசுத்தமாகின்றது. ஆக உயிரான்மா அது ஒளியின் சரீரமா பெற இது எளிதாகும். ஆக நாம் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்னும் நிலைத்திருக்கலாம்.
மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் காட்டிற்குள் அழைத்து சென்று உணர்த்திய உண்மைகள் பற்றி ஞானகுரு இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள். அதற்கு முன் நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் அம்மா அப்பாவை எண்ணி அம்மா அப்பா அருளால் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில உயிரான ஈசனை எண்ணி அந்த அடிப்படையிலேயே இந்த உபதேச கருத்துக்களை உங்களுக்குள் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்தி தெளிவாக்குகின்றார். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அக்காலங்களில் மிருகங்களுடன் மிருகங்களாக வாழ்ந்தவர்கள் புலனறிவால் நுகர்ந்தறிந்து அதன் வழிகொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைத்து தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக பல தாவர இனங்களையும் மூலிகைகளையும் அதுபோன்ற விழுந்துகளையும் பயன்படுத்திய அகசியனுடைய தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் குகைகளிலோ மற்ற இடங்களிலோ இரவு நேரம் அது பாதுகாப்பாக படுக்க வேண்டும் என்றாலும் அது எந்தெந்த மிருகங்களுக்கு எந்தெந்த பச்சலைகள் எந்தெந்த மூலிகைகள் அந்த மலங்கள் எதிர்நிலையாக அவைகளுக்கு ஒரு மயக்கம் போன்று வரும் என்பதை உணர்ந்து அதை அவர்கள் அந்த குகைகளிலே பரப்பி வைப்பதும் தங்கள் உடலிலே அணிகலன்களாக அணிந்து கொள்வதும் இரவிலே இப்படித்தான் அவர்கள் தங்களை தற்காத்து கொண்டு வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் என்றால் ஒவ்வொரு மிருகங்களுமே அவைகளுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கின்றது. மனிதர்கள் நமக்கு இருக்கக்கூடிய காதுகளுடைய அமைப்போ அது முன்பக்கமாகத்தான் திரும்பி இருக்கின்றது. நாம் நேர்முகமாக வரக்கூடிய ஒளிகளை மட்டும்தான் அது கிரகித்து இழுக்க முடியும். ஆனால் நாம் ஒரு செயற்கையாக செய்து பார்ப்பதற்காக அந்த காதுகளை திருப்பி எந்த பக்கம் வருகிறது என்று செயற்கையாகவே நாம் திருப்பி அந்த ஒளி அலைகளை குவித்தோம் என்றால் அந்த சப்தங்கள் அதிகமாக எக்கோ போன்று அதிர்வுகளாக வருவதையும் பார்க்கலாம். ஆக இந்த மிருகங்கள் அனைத்திற்குமே தன்னுடைய ரெண்டு காதுகளையுமே தனித்தனியாக ஒரு காதை ஒரு பக்கமும் இன்னொரு காதை இன்னொரு பக்கமும் திருப்பக்கூடிய ஆற்றல் பெற்றது என்றால் அவைகளுடைய பரிணாம வளர்ச்சியில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதை எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உயிரால் விளையப்பட்டு இத்தகைய உறுப்புகளாக அதற்குள் விளைந்தது. முன்பக்கமாக காதை திருப்பி தனக்கு எங்கே இறை இருக்கிறது என்று சுவாசத்தால் அது நுகர்ந்து அறிந்து அந்த அடிப்படையில் அது சென்றாலும் பின்புறமாக ஒரு எதிரி மற்ற மிருகங்கள் வந்து தாக்கிவிடுமே அந்த சப்தங்களையும் அது கேட்க வேண்டுமே என்பதற்காக இன்னொரு காதை பின்புறமாக திருப்பிக் கொள்கின்றது. அப்பொழுது முன்புறம் பார்த்து தனக்கு வேண்டிய இறையை தேடி செல்கின்றது நுகர்ந்தறிந்து பின்புறமாக செவிகளை திருப்பி எதிரிகள் வருகிறார்களா என்று இந்த நுண்ணிய ஒளிகளை அது கிரகித்து அந்த அடிப்படையிலேயே என்றால் அந்த இரவிலேதான் இத்தகைய மிருகங்கள் தன்னுடைய உணவுக்கு அது வருகின்றது, பகலிலே வருவதில்லை. ஆனால் பகலிலே சூரிய வெளிச்சம் அது வெளிச்சமாக தெரியும் பொழுது மற்ற எதிரிகள் தன்னை எளிதில் அது பிடித்து கொள்வார்கள், தனக்கு ஆபத்து என்று அந்த சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிருகங்களே வெளியில் வருவதில்லை. சூரியன் அஸ்தமானமான பின்புதான் இந்த மிருகங்கள் அனைத்துமே தன் இறைக்காக வந்து வெளி உலகிற்கே சுட்டுகின்றது. இருந்தாலும் இந்த காட்டுவாசிகளாக வாழ்பவர்கள் இதை உற்று நோக்கி சூரியனை அவர்கள் கடவுளாக வணங்கத் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் இரவிலேதான் இந்த மிருகங்கள் வருகின்றது, பகலிலே நம்மை காக்க கடவுள் வருகின்றான் என்று அந்த சூரியனை அவள் அந்த அடிப்படையிலேயே வணங்கி வாழ்ந்து வந்தனர். ஆக அக்காலங்களில் இந்த மிருகங்கள் எப்படி வாழ்ந்தன, அன்று வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவள் எந்த அடிப்படையில் செயல்பட்டாள் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குரு எம்மை காடுகளுக்கு செல்ல செய்தார். காடுகளுக்கு செல்ல செய்தாலும் அவர் பல உணர்வுகளை பதிவு செய்வார், சொல்லிக்கொண்டே இருப்பார். எனக்கு முதலிலே அர்த்தமாவதில்லை, தெரிவதும் இல்லை. பின் குருநாதர் அதை விளக்கமாக சொல்லி, நீ பார்த்த காட்சிகள் இவை, நீ நுகர்ந்த நிலைகள் இது என்று அதிலே சில கேள்விகளையும் கேட்டு அதற்குண்டான விளக்க உரைகளையும் கொடுத்து எனக்குள் அந்த உண்மையின் உணர்வுகளை இயக்கங்களை தெளிவாக அறியும்படி, அது நுகர்ந்து எனக்குள் உணரும்படி அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை மாமகரிஷி ஈஸ்வராய குரு எம்மை பெறச் செய்தார். அந்த மிருகங்களுக்கு எப்படி வெகு தூரத்தில் அது நுகர்ந்தறியும் ஆற்றல்கள் வருகின்றது, அது நுகர்ந்து இறை இருக்கும் பக்கம் எப்படி செல்கின்றது, அது இரவிலே அருகில் இருக்கக்கூடிய முள்ளோ பள்ளமோ இதையெல்லாம் எப்படி பார்த்து அது பதனமாக செல்லுகின்றது, அதே சமயத்தில் இந்த காதுகளை திருப்பி எதிரிடமிருந்து தப்பிக்கக்கூடிய நிலைகளை எப்படி செயல்படுத்துகிறது என்பதையும், இதிலிருந்து மிருகங்களிடமிருந்து தப்பிக்கொண்ட தங்களை காத்து கொண்ட அந்த காட்டுவாசிகள் என்று புலையர்கள் அவர்கள் செயல்பட்ட உணர்வுகளையும் குருநாதர் இதையெல்லாம் ஒவ்வொன்றாக எனக்கு தெளிவாக்கி கொண்டே வந்தார். மிருகங்களை பற்றி இவ்வாறு உணர்த்தி கொண்டு வரும் நிலையில் அது எப்படி தன்னுடைய இரு காதுகளையும் வெவ்வேறு திசையில் திருப்பி தனக்கு வேண்டிய வசதிக்காக செயல்படுத்துகின்றதோ, இதுபோன்று பரிணாம வளர்ச்சியில் வளர்ச்சி பெற்று அந்த வளர்ச்சியினுடைய வரிசையிலே வந்துதான் பல கோடி தாவர இனங்களையும் உணவாக பூசித்து இப்படி வளர்ச்சி பெற்றுதான் நாம் மனிதனாக வந்துள்ளோம். மனிதனாக வந்த நிலையில் நமக்குள் இருக்கக்கூடிய புலநெறிவினுடைய ஆற்றலும் மிருகங்களுக்கு உண்டான புலநெறியுடைய ஆற்றலையும் இத்தன் குருநாதர் இங்கே காடுகளிலே அதனுடைய நுகர்ந்தெறியும் ஆற்றலும் மனிதனுக்கு இன்று இருக்கக்கூடிய நுகர்ந்தெறியும் ஆற்றலும் அது எப்படி என்பதை இந்த வித்தியாசங்களை அங்கே காட்டிற்குள் அழைத்து சென்று அது ஒவ்வொன்றையும் அது எனக்குள் பதிவாக்கி பின் அதை தெளிவாக்கி புரியும்படியாக பல உண்மைகளை வெளிப்படுத்தினார். அவர் சொன்ன உணர்வுகளைத்தான் உங்களுக்குள்ளும் பதிவு செய்கின்றேன். பதிவு செய்த நிலைகளை நீங்கள் எண்ணினால் உங்களுக்கும் இந்த உணர்வின் ஞானம், அந்த மெய்ஞானம், மெய்ப்பொருள் அறியக்கூடிய உயர்ந்த சக்தி கிடைக்கும். அதே சமயத்தில் அகசியனுடைய தாய் தந்தையர்கள் என்று சொல்லுகின்றமே அவர்கள் இந்த சூரியனை கடவுளாக அவர்கள் வணங்கி வந்த நிலையில் அந்த சூரியனுடைய காந்த புலன்களும் அந்த காந்த சக்திகளும் இவர்கள் அதிகமாக நுகர நேருகின்றது. இவர்கள் வளர்த்து கொண்ட உணர்வுகளுக்கொப்ப அந்த சூரியனை இவர்கள் கண்கூசாது பார்ப்பதும் இப்போ நாம் பார்க்கப்பட முடியவில்லை. அது எதிர்நிலையான விஷத்தின் தன்மை மோதலாகும் பொழுதுதான் அங்கே நெருப்பாக பளிரென்று வெளிச்சமாக வருகின்றது. நாம் பார்த்தால் நம் கண்கள் கூசிவிடும். ஆனால் அவர்கள் விஷத்தை முறித்திலும் உணர்வுகள் அவர்கள் முலாம்களாக பூசி அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து வளர்ந்ததால் அவருடைய புலநெறிவுகள் இதை கவரும், இதை நுகரும், அது கண் இமைக்காது பார்த்து நுகர்ந்து அறியும் ஆற்றலையும் அவர்கள் பெறுகின்றார். ஆனால் அவர்கள் மிருகங்களிடமிருந்து தப்பிக்கவும் இதுபோன்று சூரியனுடைய செயலாக்கங்களையும் நட்சத்திரங்களுடைய செயலாக்கங்களையும் தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் நுகர்ந்த உணர்வுகள் அங்கே கருவிலே வளரும் அகசியன் என்ற சிசுவிலும் இது படப்பட்டு அந்த அடிப்படையிலே தான் அகசியன் பிறந்த பின்பு அந்த சர்வ ஞானத்தையும் பெறக்கூடிய உயர்ந்த சக்தியாக அவனுக்குள் விளைகின்றது. எனக்கு உள்ளது இதெல்லாம் அது எப்படி என்ன என்பதை நேரடியாக காட்டி அது உணர்த்தியதால் அதை உங்களுக்கு தெரியப்படுத்த முடிகின்றது. அது மட்டுமல்ல, அதற்கு பின் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட இந்த உண்மைகளை அரசர்களாக வாழுபவர்களும் எப்படி இது மாட்டிக்கொண்டால் என்பதையும் குருநாதர் காட்டுகின்றனர். உதாரணமாக இன்று ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய் அதனுடைய சந்தர்ப்பம் ஒரு தேல் அதனை கொட்டிவிட்டால் அந்த கருவியில் இருக்கக்கூடிய சிசுவிற்கும் தேளுடைய நஞ்சு இணைகின்றது. ஆனால் இந்த தாய்க்கோ அது வேதனையை கொடுத்தாலும் மருந்தை போட்டு அது சரி செய்து கொள்கின்றது. ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது பூர்வ புண்ணியமாக அமைகின்றது. இந்த குழந்தை பிறந்த பின்பு பார்த்தமென்றால் அந்த தேலை அவள் மீது போட்டால் அந்த தேல் அவனை ஒன்றும் செய்வதில்லை, கொற்றாது. அல்லது கொட்டினாலும் அந்த விஷத்தன்மை அவனுக்கு பாதிக்காது. ஏனென்றால் அந்த விஷம் அவனுடைய உடலில் இருப்பதால் அந்த ஆற்றல் பெறுகின்றது. இதையெல்லாம் அன்றைய அரசர்கள் இந்த நுட்பங்களை எல்லாம் அறிந்து கொண்ட நிலையில் அவர்கள் ஞானிகள் உயிரோடு ஒன்றி எப்படி ஒளியின் தன்மையாக எதை வலிமையாக்க வேண்டும் என்று, எதை நமக்குள் வலிமை மிக்கதாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன நிலைகளை இவர்கள் வலிக்கு அதை இந்த உடலிலே வலிமையாக்கக்கூடிய நிலைகளுக்கு அந்த அடிப்படையில் கொண்டு சென்று அவருடைய மனைவிமார்கள் கர்ப்பம் என்று தெரிந்தாலே தன்னுடைய ராணியை அதற்கென்று அவர் குருகுலங்களை அமைத்து அங்கே அந்த ராணியை தன்னுடைய மனைவியை அங்கே செல்லச் செய்து ஒரு முடியிலே அந்த நுனியிலே அதற்கென்று பலதரப்பட்ட விஷங்களை அது தொட்டு அது உணவிலே தினசரி ஒரு நுனி அந்த முடியிலே நுனி அளவு அந்த விஷங்களை தொட்டு தொட்டு அது தினசரி உணவாக உட்கொள்ள செய்வார்கள். அதே போன்று அந்த குருகுலத்தில் இருப்பக்கூடியவர்களும் நாட்டினுடைய சீரிய பண்புகளையும் மற்ற நிலைகளையும் எடுத்து ஓதி எதிரிகளுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கின்றது, எதிரிகளை நாம் எப்படி வீழ்த்த வேண்டும், எப்படி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இப்படியெல்லாம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த உணர்வை எடுத்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அந்த தாய். இதுபோன்று அந்த முடியிலே தொட்ட அந்த விஷம் அது தினசரி அது நுகரப்படும் போது இந்த வலு அதனுடைய சிசுவுக்குள் இணைகின்றது. இந்த குழந்தை பிறந்த பின்பு பார்த்தமென்றால் மிகவும் வலிமை கொண்டதாக, ஏன்னா அந்த வீரியம் அந்த உடலில் நுண்ணணுக்களாக விளைந்திருப்பதால் இன்று புலியோ மற்ற கடூரமான மிருகங்களோ அதற்கு வலு அதிகம். ஏனென்றால் விஷத்தினுடைய சேமிப்பு அதிகமாக இருப்பதால் தான் அதற்கு வலு அதிகமாக இருக்கிறது. இப்போ நமக்கு விஷத்தினுடைய சேமிப்பு கம்மி குறைவு, அதனால் நமக்கு வலு குறைவு தான். ஆனால் இந்த அரசர்கள் இப்படி தன்னுடைய மனைவி உடலில் இதுபோன்று சேர்த்து விளைய வைத்து அதன் வழியிலே குழந்தை உருவாக்கிய பின் அந்த குழந்தை இன்று நாம் எல்லாம் ஒரு நான்கு பேர் சுமந்தாலும் ஒரு கத்தியை சுமக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு அரசன் ஒரு மனிதன் அந்த கத்தியை எடுத்து தனி எதிரிகளை அந்த கத்தியை வைத்து சண்டையிட்டு வீழ்த்தியதாக காவியங்களும் உண்டு, நடந்த நிகழ்வுகளும் உண்டு. குருநாதையெல்லாம் அது ஒவ்வொன்றும் அக்காலங்களில் அவர்கள் எப்படி செயல்படுத்துகின்றார்கள் என்று நேரடியாகவே காட்சிகளாக இன்று நாம் ரேடியோவோ டிவியோ எப்படி அதற்கென்று விளக்குகளை வைத்து வெளிச்சங்களை போட்டு வேஷங்களை போட்டு அதை கேமராக்களிலே படம் அது பதிவாக்கி அதை இயந்திரத்தில் இணைத்து மீண்டும் அலைவரிசைகளை கொடுக்கப்படும் போது அது வீட்டிலிருந்து ஈர்த்தம் என்றால் அந்த ஒலிகளையும் படங்களையும் அது காட்சிகளையும் நாம் எப்படி காணுகின்றோமோ இதுபோன்று அக்காலங்களில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த உலர் வலைகள் காட்டிலே பரவி இருப்பதை அது நேரடியாக எனக்குள்ளும் அது சுவாசித்து அது நுகரும்படி அந்த காட்சிகளை என்னையும் காணும்படி குருநாதையெல்லாம் தெளிவாக காட்டினார். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை இப்படி வீரியமிக்கவர்களாக உருவாக்கினாலும் மந்திர ஒளிகளாக எப்படி அவர்கள் மதம் என்றும் இன்று நாம் பார்க்கக்கூடிய எத்தனை தெய்வ உருவங்கள் என்று சொல்லுகின்றமே, விதவிதமான தெய்வங்களும் எப்படி அரசர்களால் மதங்களாக அது படைக்கப்பட்டது என்பதை அதையும் காட்டுகின்றனர். என்றால் அந்த அரசன் தன்னுடைய மக்களை தனக்கீழ் கொண்டு வருவதற்காக, வசியப்படுத்துவதற்காக, ஏவல் செய்வதற்காக தனக்கென்று ஒரு தெய்வத்தை அதற்கென்று ஆடைகள் அலங்காரங்களை அது அலங்காரமாக ஒரு தெய்வ சிலையை உருவாக்கி அதை எல்லோரையும் உற்று நோக்கும்படி இதுதான் நமது கடவுள் இதுதான் தெய்வம் என்று அதற்குண்டான ஒரு இசைகளையும் பின்னணியாக இசைக்கப்பட்டு இதுதான் நம்முடைய தெய்வம் என்றும் இதுதான் நம்முடைய மதம் என்றும் இதுதான் நம்முடைய சட்டம் என்றும் அந்த அரசனை சூழ்ந்துள்ள மக்களுக்கு அந்த உணர்வுகளை செருகேற்றி பதிவு செய்கின்றார்கள். அதற்கென்று மந்திரங்களை சொல்லி உணர்வுகளை ஓதப்படும் பொழுது முதல்ல சொன்ன மாதிரி டிவி ரேடியோ எப்படி அது கவர்ந்து இழுத்து அதை காட்டுகின்றதோ இதுபோன்று வேஷமிட்டு இவள் உருவாக்கிய நிலைகள் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளிலும் பதிவாகின்றது. பதிவான நிலைகள் இவர்கள் அதற்குண்டான இசைகளையும் மந்திரங்களையும் மீண்டும் தட்டி எழுப்பப்படும் போது இதுபோன்று இவர்கள் உடலிலே விளைந்த உணர்வுகள் உணர்விட்டு பிரிந்த நிலையில் அந்த ஆன்மாக்களை இவர்கள் வசியப்படுத்துவதும் வசியப்படுத்தி நிலையில் கொண்டு ஏவல் செய்வதும் இந்த அடிப்படையிலே அவர்கள் வழி நடத்தி சென்று அந்த தெய்வம் காட்சி தருகிறது என்றும் தெய்வமே வந்து அருள் பாலிக்கிறது என்றும் சாதாரண மக்களையும் நம்ப வைத்து ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகளை இந்த டிவி ரேடியோ எப்படி பதிவாக்கி படத்தை காட்டுகின்றதோ அந்த அசைவுகளை சீராக நமக்கு நிஜமாக அந்த படமாக ஓடுவது போன்று நிஜமாகவே நிகழ்வாக நடப்பது போன்று தெரிவது போன்று மனித உடலுக்குள் இதுபோன்று செருகேற்றி கடவுளே வந்து அருள் பாலிக்கிறது என்றும் கடவுளே இப்படித்தான் வருகிறார் என்றும் மக்களுக்குள் இந்த உணர்வுகளை ஓதி இதன் அடிப்படையிலேயே இன்று எண்ணில் அடங்காத தெய்வங்களாக இன்று நாம் அரசுகளால் உருவாக்கப்பட்ட நிலையில்தான் நமக்கு முன் சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்று நாம் சாங்கிய சாஸ்திரங்களாக மதம் என்றும் இனம் என்றும் அரசுகள் வழிவகுத்த நிலையிலே தான் இத்தகைய நிலைகளை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட மெய் உணர்வுகளும் அதை அரசர்கள் மாற்றிக்கொண்ட நிலைகளையும் அது இன்று இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி என்ன ஏது என்பதையும் எனக்கு இதை நேரடியாகவே அது காட்சியாகவே அந்த அலைகளை கவரும்படி நுகரும்படி அக்காலத்தில் நடந்த சம்பவங்களை எனக்கு குருநாதர் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் அந்த மெய்ஞானிகள் வாழ்ந்த அந்த மெய் வழிகளையும் அது எப்படி திரிபுகள் ஆனது என்பதையும் இன்று விநாயகர் சதுர்த்தி என்றால் நம்மை அறியாது வாழ்க்கையினுடைய பாதைகள் அந்த மெய்ஞானத்தினுடைய வழி அரசுகள் எப்படி மாற்றப்பட்டதோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது பெரிதொரு தீமையான உணர்வுகள் நமக்குள் இயக்க சக்தியாக வினைகளாக மாறுவதை அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அது தடுத்து நிறுத்தும் நாள்தான் விநாயகர் சதுர்த்தி. அக பழமையிலே பழமையில் என்றால் இதற்கு முன் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எத்தனையோ உணர்வுகள் தீய வினைகளாகவோ சாப வினைகளாகவோ பாவ வினைகளாகவோ பூர்வ ஜென்ம வினைகளாகவோ எத்தனையோ பழமையில் சேர்த்த உணர்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அந்த வினைகளையெல்லாம் தீர்க்கும் நிலையாக அந்த வினைகளையெல்லாம் அகற்றிடும் நிலையாகத்தான் குருநாதர் எனக்கு பதிவு செய்தது போல் உங்களுடைய நினைவாற்றலையும் எனக்கு குருநாதர் உபதேசித்து விளக்க உரையை கொடுத்து இந்த உண்மைகளை உணர்த்தியது போன்று நீங்களும் இதை பதிவாக்கி கொண்டால் உங்களுக்கும் இந்த விளக்கங்கள் கிடைத்து இந்த உண்மைகளை நீங்களும் உணர்ந்து அரசர்கள் காட்டிய நிலைகளுக்கும் அது மாற்றப்பட்ட நிலைகளும் மெய்ஞானிகள் காட்டிய சீரான பண்புகளையும் நாம் எதிர்வழி செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த ஞானம் உங்களுக்கு அது உதயமாகும், அது கிடைக்க வேண்டும் என்பதற்கே இதை உபதேசிக்கிறேன் என்று குரு தெளிவாக்குகிறார்.
அம்மா அப்பாவை என்ன தெரியும்? அம்மா அப்பாவுளால் துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் குருவமத்தில் நினைவு செலுத்தி ஒரு நிமிடம் ஏங்கினோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலில் உள்ள அனைத்து குணங்களுக்கும் உங்கள் உயிரே குருவாக இயங்கு கொண்டிருக்கிறது என்று நினைவு வைத்து ஏங்கி இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்ற குருதேவ சதுர்த்தி என்று பொருள்படும்படி நாம் அனைவரும் எளிதில் எண்ணி நமக்குள் வரும் தீமையை தடுத்து நிறுத்துதல் என்று பொருள். அதே சமயம் நமக்குள் இருக்கும் பழமையில் சேர்த்த தீமையின் உணர்வுகளை அதை அடக்குதல் என்று பொருள். இன்றைய நிலைகளில் அகசியா மரிஷ்ணா மகரிஷி தனக்குள் கண்டுணர்ந்த உணவின் அருள் வழிப்படி அவர் தம் தாய் கருவில் பெற்ற மிக சக்தி வாய்ந்த உணர்வு ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லி உள்ளேன். அது மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை என்பதற்காக இதனை இவ்வழியில் சொல்கின்றேன். அவர் தாய் கருவிலே வளரப்படும் போது தாய் தந்தையர்கள் பல கொடிய மிருகங்களிடமிருந்தும் விஷத்தன்மையான மற்ற பூச்சி புழுக்களிலிருந்தும் தன்னை காத்துக்கொள்ள அதற்கு இருநிலையான பச்சலைகளை தன் உடலில் அரைத்து பூசிக்கொண்டு இரவிலே உறங்க சென்றால் அவர்கள் உடல்களிலிருந்து வரக்கூடிய மனத்தைக் கண்டு அது விலகி சென்றுவிடும். ஏனென்றால் மற்ற மிருகங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ எதிர்நிலையாக அமைகின்றது. மற்ற இரவிலே உணவு தேட வரும் அனைத்து உயிர்களும் அதற்கு குறித்த தூரம் கண்கள் தெரியும். ஆனால் வெகு தொலைவில் இருக்க மனத்தை நுகர்ந்து அவ்வழியே செல்லும். தன் அருகில் இருக்கக்கூடிய முள்ளோ அல்லது பள்ளமோ தனக்கு எதிர்நிலையாக உள்ளதை கண்களால் பார்த்து விலகி செல்லும். குறுகிய தூரத்தில் வெகு தூரத்தில் இருப்பதை தனக்கு எறை வேண்டுமென்றால் அது தன் நுகரும் சக்தியால் அதன் நுகர்ந்து தனக்கு இங்கே இறை இருக்கிறது என்று தேடி செல்லும். அதே சமயம் எதிரிகளின் நிலையை தனக்கு இறையை நோக்கி அது கூர்மையாக கவனிக்குமே என்றால் அதை மனத்தன் நுகர்ந்து அதை நகர்ந்து செல்வதும் என்ற நிலை இருப்பினும் காடுகளை ரெண்டையும் ஒரு பக்கம் தன் இறைக்காக செலுத்தும், இன்னொரு பக்கம் எதிரிகள் இந்த பின்பக்கமாக வருகிறார்களா அல்லது தனக்கு எந்த நுகரும் பாதை முன்பகுதி இருப்பினும் பின்பகுதி எதிரிகள் தாக்க வரலாம். ஆகவே அந்த செடிகளை ஒன்று முன்பக்கம் அடிப்பதும் ஒரு பக்கம் திருப்புவதும் பின் இதே ரெண்டு காடுகளையும் திருப்பி திருப்பி செய்யும். இப்போ நீங்களும் பாருங்க, இப்ப நம்ம சாதாரண காதுகள் நேர்முகமாக தான் தர முடியும், ஆனால் திருப்பி நம்மால் பார்க்க முடியாது. உங்களை திருப்பி பார்க்க வேண்டும் என்றால் இப்படி நீங்கள் காதிலே வைத்தால் அந்த இந்த பக்கம் இருந்த அந்த ஒளிகளை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பக்கம் எடுத்தால் சவுண்ட் அதிகமாக வரும். ஏனென்றால் அதற்கு இயற்கையிலேயே தன்னை பாதுகாக்கும் உணர்வுகள் உண்டு. ஆகவே அதனுடைய பிறப்பின் உரிமைகள் தான் அறிய வேண்டும் என்ற உணர்வுகள் வரப்படும் போது அதற்குத்தக்க உறுப்புகளும் அதற்குத்தக்க உணர்வுகளும் விளைந்துதான் மற்ற உயிரினங்கள் அதற்கதற்கு தக்கவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தது. ஏனென்றால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலமுறை சொல்லியுள்ளேன். இருந்தாலும் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுத்து அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் எமது குருநாதன் முதல்ல இப்படித்தான் சொல்வார் பொதுவா. பின் அதற்கப்புறம் ஒவ்வொன்றும் விளக்கு உரை கொடுத்து அதை தெளிவாக்கிக் கொண்டார். ஆக நான் எதுவோ முதல்ல இதை சொல்வார் நான் போவேன் என்னவென்று அர்த்தம் தெரியாது. பின் நான் பார்த்தவைகளை வந்தவுடன் நீ பார்த்ததெல்லாம் என்னவென்ற நிலையில் அவர் கேள்வி கேட்பார். அதற்குண்டான விடைகளை சொல்லத் தெரியவில்லை என்றால் அதன் உணர்வுகளை நீ இவ்வாறு இதை பார் இந்த வழியிலே தெரியும் என்று சொல்வார். இப்படித்தான் அதை கண்டு உணர்ந்து அதன் வழிகளில் நன்மை காட்டுக்குள் செல்ல சொன்னது இதற்குத்தான். இப்படி பல காடுகளில் செல்லும்போது மற்ற உயிரினங்கள் எப்படி இருக்கின்றது என்ற நிலையை தெரியும்படியும் சொன்னார். இதேபோன்று அந்த உயிரினங்கள் தான் நுகர்ந்து செல்லப்படும் போது தனக்கு உணவுக்காக தேடி செல்கின்றது நுகரும் தன்மை. ஆக எதிரீட்டிருந்து தப்பித்துக் கொள்ள அந்த காதின் தன்மை பின்புறமாக அந்த ஒளிகளை அறிந்த பின் மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி நுகர்ந்து அவருடைய உணர்வுகளை அறிந்து கொள்கின்றது. இப்படி அதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக வைத்திருப்பினும் இதிலே மனிதனான பின் தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வின் சத்தை இயற்கையில் உயிரணு தோன்றி மனிதனாக வரும் வரையிலும் பல தாவர இனங்களை மனிதன் சாப்பிட்டு உள்ளான். பல தாவர இனங்களை சாப்பிட்டு தன் உடல்களை வளர்த்து கொண்ட மற்ற உடல்களையும் மற்ற உயிரினங்கள் அது விழுங்கியுள்ளது. அதன் உணர்வும் இவ்வாறு பல வகையில் கலந்து நாம் நம்மை நமது உயிர் மனிதனாக உருவாக்கி உள்ளது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். அதை காட்டுவதற்குத்தான் குருநாதர் இவ்வளவு இதனதன் நிலைகளில் எவ்வாறு இருக்கிறது என்ற பேருண்மைகளை உணர்த்தி அந்த காட்டு விலங்குகளிடமிருந்து தப்பிக்கும் அந்த காட்டுவாசிகளாக இருந்த அவர்கள் அங்காங்கு எந்த உயிரினங்கள் அதிகமாக வாழ்கின்றதோ அதற்கு தக்க பச்சலைகளை தன் உடலில் அரைத்து பூசிக்கொள்வது, உடலிருந்து வரக்கூடிய நிலையில் இந்த மனங்களை வெளிப்படுத்தும் போது மற்ற உயிரினங்கள் அதனுடைய மற்ற விஷ ஜந்துகளோ கொடூர மிருகங்களோ வருவதில்லை. இதன் வகையிலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தார். ஆக அவர்கள் எண்ணிய உணர்வுகள் தன்னை பாதுகாக்க அவர்கள் எண்ணினாலும் இரவிலே தூங்கச் செல்லும் போது இதை முலாமகா பூசி பகலில் எழுந்திருக்கும் போது அவர் உடல் என்று வரக்கூடிய விஷத்தை அடக்கும் சக்தியாக இங்கே இருக்கும் இந்த நிலைகளில் காலையில் அவர்கள் சூரியனை உற்று பார்த்து சூரியனின் காந்த புலன்களை அவர் நுகரும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. காரணம், சூரியனை அக்காலங்களில் கடவுளாக வணங்கினார்கள். ஏனென்றால் கொடிய மிருகங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கடவுள் உதயமாகி நம்மளுக்கு வெளிச்சத்தை தருகிறான் என்று. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கோ இந்த வெளிச்சமாகாது. மற்றொன்று நேரடியாக பார்த்து தன்னை கொண்டுவிடும் என்பதற்காக அது இரவிலே மறைவிடங்களில் தங்கி இறை தேடுகின்றது. ஆக மனிதனுக்கும் இதற்குண்டான வித்தியாசம் இதுதான். இவ்வழியில் அகஸ்தியன் என்று பிற்காலத்தில் பெயரிடச் சென்ற அந்த காட்டுவாசிகள் வானை நோக்கி சூரியனை பார்ப்பதும் சூரியனிலிருந்து வரக்கூடிய விஷத்தன்மையை இவர் உடலை பூசிய முலாம்கள் அதை இவர்கள் நேரடியாக பார்க்கும் தன்மையை தருகின்றார்கள். கண் கூசுவதில்லை. அதன் வெளிகொண்டு பிரபஞ்சத்தில் உருவாகும் உணர்வும் மற்ற கோள்களின் நஞ்சித்தன்மை உமிழ்த்துவதும் மற்ற நட்சத்திரங்கள் அதிலிருந்து வெளிப்படும் நஞ்சித்தன்மைகளை வெளிப்படுத்துவதும் இவர்கள் இவர் உடல் அந்த விஷத்தன்மையால் ஈர்க்கும் தன்மை அதிகமாகவும் அது அறியும் தன்மைகள் அதிகமாக பெறுகின்றார் என்ற நிலையை நமது குருநாதர் இது தெளிவாக்கி காட்டுகின்றார். அப்ப அந்த காட்டுவாசிகளின் நிலைகளில் கர்ப்பம் விடும்போது கருவிலே 1 to 90 days இத்தகைய முலாம்களை பூசும்போது இவர்களும் அந்த விஷத்தன்மையான அந்த வாசனையை நுகர்கின்றார்கள். கருவிலே வளரும் அந்த சிசுக்களுக்கு இது உணர்ந்து இந்த விஷத்தன்மையை அடக்கும் சக்தியாக அந்த கருவிலே விளையும் சிசுக்கும் அது விளைகின்றது என்று வேற ஒன்று வேண்டியதில்லை. கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது 1 to 90 days யாரையாவது தேள் கொட்டிவிட்டால் அந்த விஷம் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இணைந்துவிடும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த ஒருபாடு அந்த தேளை கையில பிடிச்சாலும் ஒன்றும் செய்யாது, கொட்டாது. கொட்டினாலும் இந்த விஷத்தன்மை அது ஒன்றும் செய்யாது. இதையெல்லாம் கண்டு நந்த அரசர்கள் கருவிலே விளையும் போது அரசின் காட்டப்பட்ட நிலைகளை அரச வம்சத்திற்கு மிக வலிமை சேர்ப்பதற்கும் இந்த விஷங்களை சிறுக சிறுக ஒரு முடி அளவு முடியில முனியில் தொட்டு ஆகாரத்துடன் கலந்து இதெல்லாம் நாம தெரிந்து கொள்வதற்குத்தான் அதை ஆகாரத்துடன் கலந்து அந்த தாயை உட்கொள்ளச் சொல்வார்கள். அந்த விஷத்தன்மை கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுக்கு கர்ப்பம் என்று தெரிந்தாலே போரும் இதை செய்ய சொல்வார். அந்த உணர்வுகள் அது மேல் பட்டுப்பட்டு அந்த 10 months இந்த விஷத்தை தாங்கும் சக்தி வருகின்றது. அந்த விஷங்கள் வருக போகும்போது இப்போ பாம்பிற்கோ மற்றவைகளுக்கோ புலிகளுக்கோ இந்த விஷங்கள் அதிகமா இருக்கிறதுனால தான் வலு ஜாஸ்தி. இது நம்மளால ஒரு சின்ன பொருளை தூக்க முடியாது. அரசர்கள் அந்த துரிய கத்தி அவர் வச்சிருக்கிற கத்தியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம நாலு பேர் சண்டை தூக்க முடியாது, ஒருத்தன் போய் சண்டை போட்டுக்கிறோம். இதே போல இந்த விஷயத்தின் ஆற்றல் வரப்படும் போது அதுக்கு வலிமை கிடைக்கின்றது. அதே சமயம் வலிமை கிடைத்தாலும் அரசர்கள் அந்த கருவிலே வளரப்படும் போது தன் அரசனுடைய நிலைகளை அந்த தாயை உட்கார வைத்து சில உபதேசங்களை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அரசவைக்கு என்று குரு என்று இருப்போர் தன் நாட்டின் தன்மையும் எதிரி நாட்டினுடைய நிலையும் ஞானிகள் கண்ட உணர்வுகளையும் இதை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த கர்ப்பமுறும் தாய் இதை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் இதை குருநாதர் அக்காலங்களில் எப்படி அரசர்கள் தன் வலிமை பெற்றார்கள், அரசர்களின் ஞானிகளாக எப்படி ஆனார்கள், அரசர்களில் எப்படி அவர் மந்திரவாதிகள் ஆனார்கள், இந்த வலிமை மிக்க நிலைகளை பெறுவதற்கு என்ன செய்தார்கள் என்ற நிலையை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்போது எமது குருநாதர் அதை சொல்வதோடு மட்டுமல்லாதபடி அது காட்சிகளாகவும் காண்பித்தார். அந்த பண்டைய காலங்களில் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றும் அவர் உடல்களில் விளைந்த உணர்வலைகள் எப்படி சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக வைத்திருக்கிறது என்றும் அதை காட்சிகளாக காமிக்க சொல்லுகின்றார், காட்டுகின்றார். இப்போ டிவிகளில் இங்கே ஒளிபரப்பவரை அலைகளாக மாற்றிய பின் அதே அலைவரிசையில் வைத்து நாம் வீட்டிலே இருக்கும்போது அதே ஸ்டேஷனை நாம் வைத்தோம் என்றால் அதே அலைவரிசையை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் மனிதனுக்கு வேஷமிடப்பட்டு அதே அலைகளை படமாக்கப்பட்டு அலைகளாக அமைக்கும் போது எந்த வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்தின் அலைகளில் கடவுளாகவும் காட்டுகின்றது, மனிதனாகவும் காட்டுகின்றது, நாயாகவும் காட்டுகின்றது, நரியாகவும் காட்டுகின்றது. அவன் எதை படம் எடுத்து எதனை நிலைகளை உருவாக்குகின்றானோ அதேதான். இதே போலதான் அந்த அரசர்கள் தனக்கென்று உக வகுக்கப்பட்ட சட்டங்களை இயற்றப்பட்டு தன் நாட்டை காக்க வேண்டும் என்ற மந்திரவடிகளை எழுப்பப்பட்டு அந்த மந்திரங்களில் ஒரு தெய்வம் என்ற நிலைகளை உருவாக்கப்பட்டு அந்த தெய்வம் என்னென்ன நீதிகளை செய்யும் என்ற நிலைகளை உருவாக்கப்பட்டு அதுக்கு மாறு வேஷங்களை இட்டு அழகுபடுத்தி ஒவ்வொரு காரணங்களுக்காக அழகுபடுத்துவர். அதை மந்திரங்களை சொல்லி அதை சொல்லும்போது நம்மளுக்கு என்னென்ன தெய்வம் என்னது செய்யும் என்று அதை கூர்ந்து கவனிக்கும்படி செய்கின்றார்கள். அதை கூர்ந்து கவனிக்கும் போது அந்த உருவம் இவர்களுக்கு தெரிகின்றது. அந்த உணர்வின் ஒளி அலைகளும் இணைந்து பதிவாகின்றது. அதற்கு தக்க இசைகளும் கொடுக்கின்றார்கள். அதை சாதாரண மக்களுக்கு மதத்துக்கு கடவுள் என்ற உருவாக்குவதற்கு இப்படி செய்கின்றார்கள். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான இசைகளை வைத்திருக்கும் ஆண்டவனை அடைவதற்கு. ஆக இதை போல அந்த இசைகளை அமைக்கப்படும் போது அந்த இசைகளின் அமைப்பு இவர்களில் பதிவாகி விடுகின்றது. சாதாரண மக்களுக்கு அவர்கள் அந்த அரசன் எதை எதையெல்லாம் காட்டுகின்றனரோ அதையெல்லாம் அங்கே மலர்களையும் மற்ற பொருள்களையும் உணவுகளையும் வைத்து இசைகளிலும் பாடல்களிலும் மந்திரங்களில் சொல்லி இணைத்து விடுவார்கள். அப்ப கூர்மையாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கப்படும் போது அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதை படமாக்கிவிடும், உள்ளுக்கே பதிவாக்கிவிடும், அதை வசியமாக்கிவிடும், அதே எண்ணத்தை வளர்க்கும்படி அந்த உணர்வு வளர்த்துவிடும் என்று குருநாதர் இதை காட்டி சொல்லுகின்றார். அப்போது இதைப்போல பதிவு செய்த நினைவு கொண்டு அந்த அரசனுக்கு கீழ் பக்தியாக இருப்பவர்கள் அனைவருமே அவர்கள் சொன்னபடி நாம் பதிவு செய்து கொண்டால் நாம் இறந்த பின் அவர்களை அதே மந்திரத்தை சொன்னால் அவர்கள் வசம் கைவல்யமாகி விடுகின்றது. அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு நமது ஆன்மாவை கைவல்ய அதை செயல்படுத்த வேண்டுமோ அதன் வழி வச்சு ஏவல் முதலே வசியம் செய்வது மனித உடலில், பின் கைவல்யப்படுத்துவது, பின் ஏவல்படுத்துவது அரசனுக்கு உகந்ததாக மாற்றுகின்றான். அவன் கீழ் உள்ள மக்கள்கள் கடவுளாக்குவது. ஆனால் அவனுடைய மகளுக்கோ மகனுக்கோ அவர்கள் ஊட்டுவது சாம்ராஜ்ய நிலைகளையும் கடவுள் என்ற நிலைகளை அங்கே உருவாக்கப்படும் போது முதலே சென்ன மாதிரி இந்த விஷயங்களை கொடுத்து நாட்டின் பண்புகளையும் அவன் எதை வகுத்தானோ அது அந்த நாட்டின் பண் என்ற நிலைகளும் எதிரிகளை வீழ்த்துவதே நியாயம் என்றும் தர்மம் என்றும் இத்தகைய போதனை போதிப்பார்கள். ஆக எதிரிகள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாளை நம்மை தாக்கி விடுவார்கள், நம்மை அழித்து விடுவார்கள் என்ற முறைப்படுத்தி காட்டி நற்கண்ட நிலைகளும் இருப்பினும் தன்னை வீழ்த்தி விடுவார்கள் நட்பின் தன்மையிலும் என்ற நிலைகளை போதிக்கின்றார்கள் என கருவில விளையும் போது அதற்கு என்னென்ன நிலைகள் செயல்படுத்த வேண்டும் என்ற போதனைகளை அந்த கருவிலிருந்து பிறக்கும் வரையிலும் அதை உபதேசிக்கின்றான். ஆரம்பத்தில் அவர்கள் இயற்றிய சட்டமும் அவர்கள் ராஜதந்திரங்களும் அதற்கு வேண்டிய வீரிய உணர்வுகளும் மற்ற சாதாரண மனிதனை காட்டிலும் அவர்கள் உயர்ந்த பண்புகளை பெறும் அல்லது உயர்ந்த சக்திகளை பெறும் என்ற நிலைகளை இப்படி போதித்து அரசர்கள் அவர்களுக்கு இதை பதிவு செய்வார்கள். தன் மக்களுக்கல்ல தன் குழந்தைகளுக்கு. அப்படி வரக்கூடிய அரசன் அவன் எதை எதையெல்லாம் கைவிடுகின்றானோ அவன் பிறந்த பின் இந்த அரசனால் காட்டப்பட்ட அந்த தெய்வ நிலைகள் இவனுக்கு காட்சி தெரியும். அந்த மந்திரங்களை சொல்லும் போது அவனுக்கு காட்சி வரும். அதன் கீழ் அடிமையா இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே உணர்வும் தன்மை இங்கே வரும். இதை போன்றுதான் மதங்கள் அவர்கள் உருவாக்கிய உணர்வுகள் நாம் எப்படி மேல வேஷம் போடுறோமோ இதே மாதிரி கண்ணில் எடுத்து உணர்வுகளையும் உள்புறமாக அதை உணர்ந்து அந்த உணர்வின் இயக்கமாக மாற்றிவிடுகின்றார்கள் அரசர்கள்.
நாம் இன்று காவியங்களிலும் புராணங்களிலும் அரசியரை பற்றி கதைகளாக படித்திருக்கின்றோம். வாதாபி என்ற அரக்கன் அரசியரை வரவேற்று அவரையே உணவாக உட்கொள்ளும் நிலையாக ஆடாக மாறி மாமிச உணவாக படைக்கும் நிலையாக செயல்படுத்தினார் என்றும் அரசியர் அதை அவனுக்கு முன் அதை அறிந்து கொண்டு அதை எவ்வாறு மாற்றியமைத்தார் என்பதை வாதாபியை ஜீரணித்தான் என்றும் பின் அதனுடைய உணர்வுகளை அறிந்த அவனுடைய சகோதரன் அகசியர் அழிக்கும் நிலை வரப்போகும்போது அவனை சுட்டு பொசிக்கினான் என்றும் காவியங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் அவருடைய முழுமை எதற்காக அவர் காண்பித்தார் என்பதை நாம் அறியவில்லை. இவ்வாறுதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகசியனுடைய தத்துவங்கள் அதனுடைய முழுமையான அர்த்தங்கள் இன்று யார் கையிலும் இல்லாது மறைந்தே போய்விட்டது. அதை நாம் உணர்ந்து கொண்டு நமது குரு காட்டிய அருள் வழியில் அதை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை நமது குரு உபதேசிக்கின்றார்கள். அதை நாம் கேட்டு அகசியன் பெற்ற அருளை முழுமையாக நாம் பெறுவோம்.
வாழ்ந்தாலும் அவன் மிருகங்களை உணவு என்று அதாவது தாவர இனங்களே வேக வச்சு சாப்பிட்டாதான் அவனுடைய இயற்கை நிலைகள் மாறும். அதே சமயத்தில் உயிரினங்களை வேக வச்சு சாப்பிட்டாலும் அந்த உணர்ச்சி உணர்வுகள் திரும்ப வரும். ஆகவே அந்த மனத்தின் சுவை கொண்டுதான் நம்மளுக்கு இங்கே வரும். ஆகவே அது கொண்டு போயிட்டு அதுக்கு மசாலா போட்டு நாம சுவையாக சாப்பிடும் நினைவுதான் வரும். ஆகவே அதன் உணர்வு நினைவு வரும். இதை சாப்பிட்டு ருசியா சாப்பிட்டாலும் அந்த ருசிக்கு எதெல்லாம் போட்டு ருசியா சாப்பிடுறோமோ நாக்கத்தை போக்க இருந்தாலும் அந்த எண்ணம் என்ன எதை கொண்டுவோமோ அதன் உணர்வு நினைவு வரும். அதனால இந்த உணர்வுகள் என்ன செய்யும் நம்மை அங்கே அழைச்சுதான் சொல்லும் என்பதற்காக மற்ற வேட்டையாடி கொல்லும் நிலையும் தான் மாற்றி அமைத்தான் அகசியன்தான். என்ன ராமாயணத்துல பார்க்கலாம் அகசியனுக்கு வாதாபி என்ற நிலையும் ரெண்டு அரக்கரை வந்து மற்றவர்கள் கொண்டு புசித்தே அவர்களுக்கு பழக்கம். அப்ப அந்த வாதாபி என்ற அகசியரை பார்த்த உடனே நீங்க எங்க விருந்தாளி வரப்போகும்போது மற்ற உயிரினங்களை நாங்கள் அதை வந்து ஆடை வெட்டி சமைச்சு கொடுக்குறோம் நீ சாப்பிடுங்க நான் மாடுமா இதெல்லாம் சாப்பிடுறதில்ல அப்படிங்கிறார். ஆனா அப்படின்னு சொல்ல போகும்போது இதுல என்ன ஆகுது இந்த அகசியன் சாப்பிடுவதில்லை. அதனால நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க. அந்த சாப்பிட்டுதான் ஆகணும் சொல்லும் போது என்ன செய்யறாரு இந்த சாப்பிடணும்னு ஆசை ஊட்டின உடனே சரி நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறாருன்னு அதை சாப்பிடுற. அப்ப அந்த வாதாபி என்ன செய்யறான் ஆடா மாறுகிறான் அதை அடுத்து சமைச்சு இங்க கொடுக்கறான் கொடுத்தான்னு வாடா வரவே உடனே விழுந்து வந்துடுறான். இது இந்த நிலை அது வரப்போகும்போது இவன் தெரிஞ்சே தான் அகசியர் சரிங்கிறது சாப்பிடுவார். ஒரு வாடா வாதாபி அப்படின்னு சொன்ன உடனே அப்பலேயே ஜீரணிச்சு போனாங்க. அப்ப சொன்ன உடனே என்ன செய்யறாரு அந்த அரக்கன் இரு உன்னை இப்பயே கொண்டு சாப்பிடணும் அப்ப நாம் என்ன செய்யறது? அகசியம். அவன் பார்வையால் எடுத்துக்கொண்ட பின் அவன் உணர்வு நலைகளை போஷிக்கிறார். இது அகசியன் சரித்திரத்து. இனி அந்த அகசியனை பற்றி 69 ராமாயணமோ மகாபாரதமோ இதுல எல்லாம் புலேசர்கள் சொல்ற காட்டுவாசிகளாக இருந்தால் உண்மை உணர்ந்தவன். புலசர் என்று பேரை வைத்து மாற்றிவிட்டு உண்மையின் இயக்கங்களை நாம் மறைத்துவிட்டு உணர்வின் தன்மையின் மாற்றிவிட்டார்கள். அசுமேதையாக நடத்தும் போது என்ன செய்யறாங்க? மாம்சங்களை தான் போடுறாங்க. அதே சார் ராமன் ராமன் காட்டுக்குள்ள போகும்போது என்ன செய்யறாரு? மாம்சங்களை தான் விருந்தா வச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அவர் சாந்தமா இருக்க உயிர் ஆனா அந்த மற்ற உயிர்களை கொல்ல மாட்டான்னு சொல்றாங்க. இதை இணைத்து கொண்டது யாரு? நல்ல யோஜனை பண்ணி பாருங்க. அகசன் வழியுடைய உணர்வுகளும் உணர்வு நுகர்ந்த உணர்வு எண்ணங்களா வருது. அந்த உணர்வு உணர்ச்சியில் எப்படி எடுக்கு? உணர்வால் உடல்கள் எப்படி ஆகணும் காட்டியது அகசியம் தான். இப்ப சொல்றவங்களுக்கு அர்த்தமாக நல்லா தெரிஞ்சு பாருங்க. ராமன் மாம்சத்தை சாப்பிட்டாங்க. அப்போ இது யார் எடுத்துக்கொண்டது? ஆக இயக்கின் உண்மையின் மாற்றத்தை இவன் அரசியல் ரீதிக்கு மாற்றுகின்றான். அரசனை வாழ வைக்கிறதுக்கும் அரசன் வழியிலே மக்களுக்கு அவன் போதித்தும் அவன் கீழ் அடிமைப்படுத்தி அவன் கீழ் வருவதற்கும் தான் அசுமேத யாகம் என்ற நிலைகளில் மந்திரங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று செய்வதும் ஒன்றுடன் ஒன்று கலக்கச் செய்வதும் சோமபான் என்ற மதுவை கொடுப்பதும் மதுகலந்த உணர்வுகள் உண்டாக்குவதும் மதுவின் இணைப்பில் கொண்டுதான் சில இணைப்புகளை செய்கிறார். இப்படி சேர்க்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை வந்த பின் நாம் நோயாளியின் உணர்வால் நுகர்ந்த பின் நோயாளி இறந்தால் அவன் நம்ம உடல்ல வந்தான். இதே போலதான் உணர்வின் தன்மை சோமபானம் என்று உணர்வு வைத்து அதை அதே சோமபானம் என்ற புகை மூட்டி இந்த உணர்வின் மந்தர் ஒளி எதை பயித்திருக்கானோ இசைகளில் எதை இசைத்தானோ அந்த இசையின் தன்மை உறப்படும் போது எந்த உடல்ல பயந்ததோ அந்த உடல்ல வளர்ந்த உணர்வுகளை கவர்ந்து இப்படிதான் பில்லி சூன்யம் ஏவல் என்றும் அடுத்த நாட்டை பரிவாக்குவதும் ஒவ்வொரு குணங்களுக்கும் கடவுள் என்ற நிலையை பெறுவிப்பதும் தெய்வம் என்ற நிலையை உருவாக்குவதும் தெய்வத்தின் நிலை என்ற இவன் சொல்லி இன்னது செய்யும் என்றும் அதற்குண்டான பதார்த்தங்களை கொடுப்பதும் இதைத்தான் யாகத்தில் போட்டு காளி மாரி சாமுண்டீஸ்வரி என்ற நிலையும் உணவின் பதார்த்தங்களை மாற்றி மந்திர ஒளிகளை மாற்றி இசையின் தன்மை கூட்டி இதன் வழியில்தான் இந்த அரச நீதிகளில் நாம் வளர்ந்து வந்துள்ள நம்ம மதம் மட்டுமல்ல உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் இவ்வாறே. ஆகவே இந்த உடலின் இச்சைக்குத்தான் மாற்றி கொண்டதுமே தவிர இந்த உயிரின் இச்சை நாம யாருக்கும் அறவில்லை. உயிரால் நம்மள வளர்க்கப்பட்டது என்ற நிலையை இன்று முழுமை அடைந்து அகசின் தன் உணர்வின் தன்மையை மாற்றி உண்மையின் இயக்கம் சொன்ன இந்த உணர்வுகள் இன்று யார் கையில் இல்லை. அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி என்று இங்கு கூறப்பட்டு விநாயகர் சதுர்த்தி எதுக்காக வேண்டி? நாம் பிறருடைய வேதனை உணர்வை நுகர்ந்தால் வினையாகின்ற அந்த வேதனையின் உணர் நமக்குள் அது சதுர்த்தி நிறுத்துதல் வேண்டும். நிறுத்தல் வேண்டும் என்றால் இந்த விஷத்தை நீக்கியவன் அகசியின் துருவனாகி துரு நட்சத்திரமான அதிலிருந்து வருவதை சூரியன் கவரும். அந்த கவர்ந்த உணர்வை எடுக்கவே ஆக ஒருத்தர் திட்டியதை நீங்கள் பரிசீது மீண்டும் எண்ணும் போது இந்த காற்றில் உள்ள உணர்வினை அவனின்று வெளிப்பட்ட என்னை நுகர்ந்து அதே உணர்ச்சி இயக்குகின்றது. அதே போல உங்களின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை குரு வழியில் ஏனென்றால் அவர் வழியில்தான் நாம் சொல்லியிருந்தோம். இப்ப நீ ஆயுள் காலம் மெம்பராக சேர்றீங்கன்னா நமது ஆயுள் எதில் இருக்க வேண்டும்? ஆக முழுமையான நிலையில் அடைந்தது துருவ நட்சத்திரம். அந்த ஆயுள் காலம் மெம்பராக நாம் சேரும். அந்த மெம்பராக சேரக்கூடிய நிலையில் நாம் எப்படி இருக்கணும்? அது ஆயுள் அது வந்து என்று மொழியின் நிலையை பெற்றவர். நம்ம ஆயுள் காலம் மெம்பராக என்னை இப்படி திட்டினாங்க என்னை இப்படி செய்யணும் இந்த ஆயுள் என்ன செய்யும் இந்த மாற்றம் நான் நல்லதே செய்தது எனக்கு இப்படி தொல்லை கொடுக்கிறான்னு இதே உடல் விட்டு அந்த ஆயுள் காலம் மெம்பர் ஏதா இருக்கும் இதவே எண்ணும் போது இங்கே எழுத்திருப்போம். ஆகவே நாம் எதை மாற்ற வேண்டும்னா நமது குரு வழியில் ஆக அகஷன் துருவனாகி துரு மகர்ஷியாகி துரு நட்சத்திரமானது அவன் வழியில் நாம் பின்பற்றுவதுதான் இப்ப கணவன் மனைவியும் பெண்கள் இணைந்து வாழ வேண்டும். ஆக சக்திதான் சிவமாகின்றது.